இந்த நிகழ்ச்சி ஜாய்ஸ் மயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்களினால் வழங்கப்படுகிறது.
தேவன் குழப்பத்தில் இருப்பவர்களையும் கலக்கத்தில் இருப்பவர்களையும் காயப்பட்டவர்களையும் மற்றும் கெட்டு போனவர்களையும் தான் எடுத்து குணப்படுத்துகிறார். ஆனால் நாம் எங்கேயாவது நல்லபடியாக உட்கார்ந்து கொண்டிருப்பதாக அவர் அப்படி செய்யவில்லை. அவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரோ அதை நாம் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். நான் சொல்வதை நீங்கள் கவனமாக கேட்கிறீர்களா? நல்ல கனியை கொடுக்க வேண்டும் என்றால் சில சிறிய காரியங்களை நடப்பிக்க வேண்டும். அதற்கு பெயர்தான் கத்தரிப்பது. கத்தரிப்பது. இப்போது தேவையில்லாத சில கொடிகள் வெட்டப்படப் போகிறது. அவைகளுக்கு சின்ன கத்தரி தேவைப்படுகிறது. உங்களுக்கு கத்தரிப்பது என்றால் என்னவென்று தெரியவில்லை என்றால், நான் சொல்லிக் கொடுக்கிறேன், ஒரு மரம் வளர்கிறது, அது இந்த பக்கம் இப்படி போகும், சில கிளைகள் திடீரென்று அந்த பக்கம் போக பார்க்கும். இதனால் மரத்தின் முழு அழகும் கெட்டு போய்விடும். அதனால் நாம் கிளைகளை வெட்டுகிறோம். பட்டுப்போன கிளைகளையும் வெட்டுவார்கள், அல்லது தவறான திசையை நோக்கி வளர்வதையும் வெட்டுவார்கள். வேதம் என்ன சொல்கிறது என்றால், அவரே திராட்சை செடி, நாம் எல்லாம் கொடிகள். அவருக்குள் இருக்கும் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். கனி கொடுக்காத ஒவ்வொரு கொடிகளையும் அவர் வெட்டுகிறார். அப்போதுதான் மரமானது செழிப்பான அருமையான கனிகளை கொடுக்கும். இதனால் என்னை பொறுத்த வரைக்கும் வெட்டுவது என்பது வாழ்க்கைக்கு ஏற்புடையதாக இருக்கிறது. அதை விட்டு நம்மால் தப்பிக்க முடியாது. கனிகள் இல்லாவிட்டாலும் சரி, கனிகள் இருந்தாலும் சரி, என்னிடம் சொன்னால் நான் ஆள் அனுப்பி உங்களுக்கு மிகுந்த கனிகளை உண்டாக்கி தருவேன். ஆகவே கடவுள் சில சமயம் சிலரை சிறிது திருத்தினால் போதும் என்று சில வேலைகள் செய்வார். ஆனால் வேறு சிலருக்கு ஒரு பெரிய வேலை நமக்காக காத்திருக்கிறது. வாருங்கள் ஆரம்பிப்போம். உங்களின் சிலருக்கு இந்த மாதிரி ஒரு ஜோடி தேவைப்படுகிறது. வாங்கி வீட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள். எங்கள் வீட்டு வாசலில் என் கணவர் வளர்த்த ஒரு மரத்தின் கிளைகளை ஒரு முறை வெட்டினார். அது எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரிந்திருக்கும், கிளைகளை வெட்டித்தான் ஆக வேண்டும். ஆனால் ஒரு நாள் நான் வேலையிலிருந்து வரும்போது அந்த மரத்தை பார்த்து நான் ஆடி போய்விட்டேன். ஏனென்றால் அதில் ஒரு கிளை கூட இல்லாமல் வெட்டப்பட்டிருந்தது. உங்களை ஒன்றுமே இல்லாமல் முழுதாக வெட்டிவிட்டது போல உணர்கிறீர்களா? என் கணவர் சொன்னார், நீ பொறுமையாக இரு. என் கணவர் இடத்தில் அது நிறைய உண்டு, ஆனால் அவர் அளவிற்கு எனக்கு பொறுமை இல்லை. கொஞ்சம் பொறுமையாக இரு, ஒரு வருஷத்துக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பாரு. ஆனால் அடுத்த வருடம் வரை என்னால் காத்திருக்க முடியாது. எனக்கு இப்பவே ஒரு அழகான மரம் வேண்டும். இதுதான் நம்ம பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்மால் அடுத்த வருடம் வரை காத்திருக்க முடியவில்லை, 5 வருடமும் முடியாது. நமக்கு எல்லாம் இப்பொழுதே வேண்டும். ஆனால் தேவன் அப்படி வேலை செய்வது கிடையாது. சில நேரம் அவர் நம்மை கத்தரித்து பார்ப்பார். அதாவது உதாரணத்திற்கு சொல்வார்களே, அது பீச் ட்ரீ என்று. ஒரு நல்ல விவசாயி அல்லது ஒரு பீச் தோட்டம் வைத்திருப்பவர் அதை நன்றாக வளர்க்க நினைப்பார். அந்த மரத்தின் முதல் வருடத்தில் அது சிறுகனிகளைத்தான் கொடுக்கும். அதை அவர் பிடுங்கி போட்டு விடுவார். அடுத்த வருடம் அந்த மரம் கொஞ்சம் பெரிய கனிகளை தரும், அதையும் அவர் பிடுங்கி விடுவார். முதல் சில வருடங்களுக்கு அது நல்ல கனிகளை கொடுக்காது, ஆனாலும் பொறுமையாக அவர் இருப்பார். அதன் பிறகு சில காலம் கழித்து அந்த மரம் மற்ற மரத்தை காட்டிலும் நல்ல கனிகளை கொடுக்கும். என்ன, இப்போது நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள், என்னோடு சேர்ந்திருங்கள். தேவன் என்னை போதிக்க அழைத்த போது நான் படுக்கையில் இருந்து எழுந்தவுடனே உலகத்தை போய் சந்தித்து விடுவேன் என்று கனவு கண்டேன். தேவன் சொல்வது போல் இருந்தது, நீ உலகம் முழுக்க போய் என் வார்த்தையை பிரசங்கிக்க போகிறாய். எனக்கு தெரியாது, அதாவது அதற்கு வந்து பல வருடங்கள் ஆகும் என்று. நம்மில் பல பேரை தேவன் ஏதோ ஒரு வேலைக்கு அழைத்திருக்கிறார். ஆனால் அதற்காக அவர் நம்மை ஆயத்தப்படுத்த நாம் எப்போதும் விடுவதே இல்லை. என்ன பாக்குறீங்க? உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் நம்மை அழைத்த வேலைக்கு அவரே நம்மை ஆயத்தப்படுத்துவார் என்று நாம் காத்திருக்க பழகிக் கொள்வது இல்லை. புரிகிறதா? இது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். தாவீது ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்டு 20 வருடங்கள் கழித்துதான் முடிசூட்டப்பட்டான். ஹலோ. அவன் முடிசூட்டப்படுவதற்கு 20 வருடங்கள் ஆகின. தேவன் உங்கள் இருதயத்தில் ஒன்றை போட்டுவிட்டால் அதன் முடிவை பார்த்து விடுவீர்கள். பார்த்துவிட்டு சொல்வீர்கள், வாவ். ஆனால் அது ஒரு மரத்தில் முளைக்கும் ஒரு சிறிய அளவில் உள்ள மெல்லிய கிளை போல்தான் ஆரம்பிக்கும். பிறகு தேவன் அந்த முளையை கிள்ளி எரிந்துவிட்டு சொல்வார், இப்போது வேண்டாம் என்று. நிச்சயமாக அடுத்த வருடம் நம் வீட்டுக்கு முன்பாக நமக்கு ஒரு அழகான மரம் கிடைக்கும். தேவன் நம்மை அதிகமாக நேசிப்பதால் நம்மிடமிருந்து வேண்டாத காரியங்களை எடுக்கிறார், நம்மையும் அப்படி செய்ய ஆயத்தப்படுத்துகிறார். அதாவது, நீங்கள் குழந்தை கிறிஸ்தவர்களாக இருந்தால் ஒரு சில அற்புதமான கிறிஸ்தவ நண்பர்களை தேவன் உங்களுக்கு தருவார். அவர்கள் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். உங்கள் வாழ்க்கையில் எப்போதெல்லாம் கெட்டது நடக்கிறதோ அப்போதெல்லாம் வந்து உங்களை உயர்த்தி பேசுவார்கள் மற்றும் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். என்ன, நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? அதன் பிறகு உங்களுக்கு என்ன நடக்கும் என்றால், நீங்கள் அவர்களை அதிகமாக சார்ந்து கொள்வீர்கள், ஆனால் தேவனை விட்டு விடுவீர்கள். அதனால் அவர்களை தேவன் நீண்ட நாட்களுக்கு உங்களோடு பழக விட மாட்டார். அதன் பிறகு ஒருவேளை அவர்கள் உங்களை காயப்படுத்த கூட வாய்ப்பு இருக்கிறது.
ஓ, அப்படியா?
ஏனென்றால் அவர்கள் உங்களை தொடர்ந்து தாங்கிக் கொண்டே இருக்கும்போது அவர்களை பற்றி உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் வரும்.
ஓ, நல்லவங்க, அற்புதமான ஆளுங்க. அவங்க நமக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க.
நான் இதையெல்லாம் கடந்து வந்திருக்கேன். எனக்கு தெரியும். நான் என்னை பற்றி சில கதைகளை சொன்னேன்னா அது உங்களை சிலிர்க்க வைக்கும். ஏற்கனவே நீங்கள் எல்லாரும் அப்படித்தான் இருக்கீங்க. நான் இருந்த சபையில் ஒரு சிறிய பெண்கள் வேதாகம குழுவை நடத்தி கொண்டிருந்தேன். ஒவ்வொரு வியாழனும் காலையில் சிறிய கூட்டம் வைப்பேன். அதில் ஒரு சிறிய தலைமைத்துவ குழுவும் உண்டு. அதில் 12 பெண்கள் இருந்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னை பிடிக்கும் என்று நினைத்தேன். அவர்களும் என்னில் அன்பாக இருந்தார்கள், என் கூடவே இருந்தார்கள், எனக்கு உதவி செய்தார்கள். ஆனால் பாருங்கள், ஒரு நேரம் வந்தபோது அதில் ஒருத்திக்கு என் வேலை மேல் ஆசை வந்துவிட்டது. எனக்கு பதில் அவள் புதிக்க வேண்டும் என்று தேவன் அவளிடம் சொன்னதாக நினைத்து கொண்டாள். இதை குறித்து அவள் நிறைய பேரிடம் பேசினாள். இதெல்லாம் தெரிவதற்கு முன் அவர்கள் என் மேல் குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தார்கள். என்னை குறித்து வதந்தி பரப்பினார்கள். பொய்யெல்லாம் சொல்லி என்னை எதிர்த்தார்கள். என் வாழ்க்கையிலேயே அப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலை எனக்கு வந்ததே கிடையாது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, அந்த பாடுகளை நான் அனுபவித்திருக்காவிட்டால் இன்று நான் இங்கே வந்திருக்க மாட்டேன். ஏன் இந்த பாடுகள்? ஏனென்றால் நான் அவர்களை அளவுக்கு அதிகமாக நம்பினேன். அவர்களையே நான் எல்லாவற்றுக்கும் சார்ந்திருந்தேன். தேவன் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். எனவே நான் சொல்ல வருவதை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். தேவன் உங்களை அதிகமாக நேசிப்பதால் அவர் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை அனுமதிப்பார். அது உங்களை கொஞ்ச காலத்திற்கு காயப்படுத்தும். ஏனென்றால் அதுதான் நீங்கள் நீண்ட தூரம் சென்று நல்ல மனிதர் ஆவதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். அப்போது எனக்கு என்ன நடந்திருக்கலாம் என்று சொல்கிறேன். தேவன் என்னை என் ஊழியத்தில் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். அவர் என்னை அந்த சபையிலிருந்து வெளியே வந்து இப்போது செய்வதை செய்ய சொல்லியிருந்தார். அப்போது நான் இதை மிக 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 சிறிய அளவில் தான் ஆரம்பித்தேன். இல்லையென்றால் அவர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு நான் வந்திருப்பேன். ஏணிப்படியில் மேலே ஏற ஏற பாதிப்பு அதிகமாகும். மற்றவர்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்மையிலேயே எல்லாவற்றையும் செய்வார்கள் என்று நினைக்காதீர்கள். எனவே மற்றவர்களுடைய பலவீனத்தை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தியதற்காக நன்றி செலுத்துங்கள். இல்லையென்றால் இங்கே வந்திருக்க மாட்டீர்கள். ஆமென். அதை மேற்கொள்ள எனக்கு 3 வருடங்கள் ஆனது. அது என்னை மோசமாக காயப்படுத்தியது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நான் நானாக இருக்க கற்றுக்கொண்டு விட்டேன். என் தேவைகளுக்காக தேவனிடம் செல்கிறேன். என் நம்பிக்கையை அவர் மேல் வைக்கிறேன். ஜனங்களோடு அதிகமாக வேரூன்றி இருந்தால் என்ன ஆகும் என்ற ஞானத்தை நான் பெற்றுக்கொண்டேன். புரிகிறதா? நமக்கு மக்கள் தேவை, அவர்கள் அற்புதமானவர்கள். நமக்கு நண்பர்கள் தேவை, ஆனால் நமது முழு நம்பிக்கையை தேவன் மேல்தான் வைக்க வேண்டும். மற்றவர்கள் மீது உங்கள் நம்பிக்கையை வைக்கும்போது அது திரும்பி வந்து உங்களையே கெடுக்கும். ஏசாயா 61 அதிகாரத்தில் சில அற்புதமான வசனங்கள் உண்டு. அதன் முதல் 3 வசனங்கள் நான் கஷ்டத்தில் இருந்த பல பல வருஷங்களை கடக்க வைத்தது. அதை நாம் இப்போது வாசிப்பதற்கு கொஞ்ச நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இங்கேயும் கனி கொடுக்கும் காரியங்கள் மறுபடி வருகின்றன. ஏசாயா 61:1-3 வரை. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு இடுக்கத்திலிருந்தும் கண்டனத்திலிருந்தும் விடுதலையையும் மாம்சத்திலும் ஆவியிலும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். கவனிங்க, நான் கூட நொறுங்குண்ட இருதயத்தோடு தான் இருந்தேன். நிச்சயமாக உங்களில் பலரும் அப்படித்தான் இருப்பீங்க. மேலும் நம்மை போன்றவர்களுக்காகத்தான் இயேசு வந்தார், எனக்காகவும் உங்களுக்காகவும். கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். இதை நீங்கள் விரும்புகிறீர்களா? தேவனே உங்கள் நியாயாதிபதி. புரிகிறதா? தேவனே உங்கள் நியாயாதிபதி. யாராவது உங்களை தவறாக நடத்தி இருந்தால் நீங்கள் பதிலுக்கு அவர்களுக்காக ஜெபியுங்கள். ஓ கர்த்தாவே, ஓ ஏசப்பா, உதவி செய்யுங்க. புரிகிறதா? உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி தவறாக பேசியவர்களிடம் நீங்கள் நல்லபடியாக நடந்து கொள்வது என்பது எவ்வளவு சிரமமான காரியம் தெரியுமா உங்களுக்கு? அப்பதான் எனக்கு அந்த வெட்டு கத்திரியெல்லாம் தேவைப்படுது. ஒரு முறை என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒருவரிடம் நாங்கள் வணிகம் வைத்திருந்தோம். அதாவது அவர்களிடம் நாங்கள் நிறையவே பிஸ்னஸ் கொடுத்திருந்தோம். அது வெளியில் இருந்த நிறுவனம், எங்களுக்காக வேலை செய்பவர்கள் அல்ல, ஆனால் எங்களோட நிறைய வேலை செய்திருக்கிறார்கள். ஒருவர் ஒரு நாள் என்னிடம் கூறினார், இவர் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாராம், ஒரு பூத்தில் அமர்ந்தாராம், இவருக்கு பின்னால் நாங்கள் பிஸ்னஸ் கொடுக்கும் நபர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், அவர்கள் என்னை பற்றி தாறுமாறாக பேசியிருக்கிறார்கள். அதாவது என்னை பற்றி அவள் அப்படியா இப்படியா, அவ அதை செய்யலை இதை செய்யலை என்று. உடனே நான் என் திட்டத்தை போட்டேன். சரி, இனிமே என்கிட்ட இருந்து எப்படி பிஸ்னஸ் வாங்குறாங்கன்னு பார்க்குறேன். அவங்க கிட்ட எப்படி இந்த மாதிரி பேசுவீங்கன்னு கேட்க போகிறேன். அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ண போகிறேன். எப்படி பேசுவீங்க, எப்படி எப்படி எப்படின்னு இந்த மாதிரி. உடனே தேவன் இடைப்பட்டார், இல்லை நீ எப்போ செய்யணும்னு நான் சொல்கிறேன், அவங்களுக்காக நீ ஜெபிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு பரிசு அனுப்பு. நான் உண்மையை மறைக்காமல் உங்களிடம் சொல்கிறேன், இதுதான் சமயம் என்று அவர்களுக்கு மீ அண்ட் மை பிக் மவுத்துங்கிற என்னோட விற்காத புக்கை அனுப்ப பார்த்தேன். எந்த அளவுக்கு ஒரு கெட்ட காரியத்தை செய்ய நினைச்சிருக்கேன் பாருங்க. அதற்கு பிறகு முடிவு செய்து விட்டேன். சரி என்று ஆண்டவரிடம் சொன்ன அந்த நிமிஷத்திலேயே என்னால் சந்தோஷத்தை உணர முடிந்தது. இது வந்து கேட்பதற்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்குமானால், நாம் சரியான காரியங்களை செய்யும் போது அதிலிருந்து ஒரு சந்தோஷத்தை நம்மால் பெற முடியும். அது கஷ்டமாக இருந்தாலும் அது நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். அதனால் நன்றி என்று அவர்களுக்கு குறிப்பெழுதி அவர்கள் வேலையையும் பாராட்டினேன். பல வருடங்களாக எங்களோடு பணியாற்றி வருவதற்காக பாராட்டினேன். பிறகு வழக்கம் போல் நாம் சேர்ந்து ஒரு நல்ல எதிர்காலத்தை பெறுவோம், வெளியே போவோம் என்று எழுதினேன். அவர்கள் என்னை பற்றி பேசிய ரெஸ்டாரண்ட்டுக்கும் கிஃப்ட் சர்டிஃபிகேட்ஸை அனுப்ப தவறான ஒரு திட்டம் போட்டேன். எனக்கு எல்லாம் தெரியும் என்று காட்ட என் மாம்சம் ஒரு சின்ன வழியையாவது கிடைக்குமா என்று தேடியது. சரி, நான் நல்லதுதான் செய்ய போறேன், ஆனா அவங்க பேசினதெல்லாம் எனக்கு தெரியும்னு. அவங்களுக்கு தெரியட்டுமே, என்ன இருந்தாலும் நான் திட்ட போறது இல்லை. ஆனால் செய்யவில்லை. இது எதுவுமே தேவனுக்கு பிடிக்காது. அவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் நான் செய்ய வேண்டும். ஆனால் ஒரு விஷயம் கவனியுங்கள், நான் இதை செய்யும்போது என்னை பாருங்கள். நான் அப்படி செய்த உடனே நான் விடுதலையாகிவிட்டேன். நீங்களும் அப்படி செய்யும்போது எவராலும் உங்களை காயப்படுத்த முடியாது. ஏனென்றால் இதற்கு ஒரு ரகசியம் புதைந்திருக்கிறது. ரோமர் 12:21 தீமையிலே நன்மையினாலே வெல் என்பதாகும். நன்மை செய்து கொன்றால்தான் நம்மால் பிசாசை ஜெயிக்க முடியும். வசனத்தை வாசித்தோம் இல்லையா, தீமையை நன்மையினாலே வெல். இயேசு வந்தது சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். மேலும் வசனம் சொல்கிறது, அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். நீதியின் விருட்சங்களை கொண்ட மரங்கள், அதை தேவனே நாட்டுகிறார். அதனால் தேவன் குழப்பத்தில் இருப்பவர்களையும் கலக்கத்தில் இருப்பவர்களையும் காயப்பட்டவர்களையும் மற்றும் கெட்டுப்போனவர்களையும் தான் எடுத்து குணப்படுத்துகிறார். ஆனால் நாம் எங்கேயாவது நல்லபடியாக உட்கார்ந்து கொண்டிருப்பதற்காக அவர் அப்படி செய்யவில்லை. அவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்கின்றார். இதை நீங்கள் கவனமாக கேட்கிறீர்களா? கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. உங்களோடு இடைபடும்படி தேவனிடம் கேளுங்கள். உங்களை கத்திருக்கும்படியும் கேளுங்கள் என்று தைரியமாக சொல்கிறேன். கஷ்டமாக இருந்தால் முதலில் சிறியதாக பார்த்து ஆரம்பிக்க சொல்லுங்கள். இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கலாமா ஆண்டவரே? இல்லைன்னா பெருசா ஒன்று இருக்கு. நான் சொல்ல போவது எத்தனை பேருக்கு புரிகிறதோ, தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருந்து இறந்து போன காரியங்களை எடுக்கணுமா? இதுதான் ஏராளமாக இருக்கு. இறந்து போனதால் தான் நாம் எப்போதும் பிஸியாக இருக்கிறோம். ஜீவனே இல்லாத ஒரு விஷயத்தில் நீங்கள் அதிக நேரம் செலவழிக்கிறீர்கள். புரிகிறதா? நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் மற்றவர்களோடு சாப்பாட்டு மேஞ்சியில் அமர்ந்து கொண்டு அவர்கள் பேசுவதை கேளுங்கள். யாரையாவது பற்றி பேசுவார்கள், அங்கே குறைகளையும் வதந்திகளையும் பரப்புவார்கள். அப்போது நீங்கள் இறந்து போன விஷயத்துக்காக உங்கள் நேரத்தை வீணாக்குவீர்கள். ஆனால் தேவன் உங்களிடத்தில் தேவையற்றவைகள் வேண்டாம் என்று நினைக்கிறார். நீங்கள் ஜீவனுள்ளவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுக்காக வாழ வேண்டும். அவரை மகிமைப்படுத்த வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஆனால் அதற்கு நாம் அவருக்குள் வேர் கொண்டிருக்க வேண்டும். நாம் தேவையில்லாமல் ஒன்றும் குணமாக்கப்படவில்லை. நாம் குணமாக்கப்பட்டது மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக. நான் என்ன செய்கிறேன் என்று தெரிந்துதான் செய்கிறேன். பிசாசை எதிர்கொள்ள முடியாதபடி அவனை பைத்தியக்காரனாக்குகிறேன். ஏனென்றால் தேவன் என் வாழ்க்கையை குணமாக்கி இருக்கிறார். மேலும் அற்புதமான காரியங்களை அவர் எனக்கு செய்திருக்கிறார். இப்போது பிசாசு என் குழந்தை பருவத்தில் எனக்கு செய்ததை நான் அவனுக்கு திருப்பி செய்வதற்காக என்னால் முடிந்தவரை நான் மற்றவர்களுக்கு இப்போது உதவி செய்து கொண்டிருக்கிறேன். அதனால் நம் வாழ்க்கையின் ஆரம்பம் சரியில்லை என்று மூலையில் உட்கார்ந்து கொண்டு நம் வாழ்நாள் முழுவதும் வருத்தப்படக்கூடாது. நம் ஆரம்பம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் முடிவு முக்கியம். ஆமென். ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு எது இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் தேவன் இருக்கிறார். அவர் உங்கள் பட்சத்தில் உங்களோடு இருக்கும் வரை நீங்கள் அவரோடு சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் எதையும் வீழ்த்தலாம். எதை வேண்டுமானாலும். உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உங்களில் யார் பாதாளத்தில் விழுந்தாலும் உங்களை தூக்கி எழுப்ப தேவனால் முடியும். அவரால் மன்னிக்க முடியாதபடி எந்த பாவமும் இந்த உலகத்தில் இல்லை. நான் சொல்வதை கவனமாய் கேளுங்கள். உங்களுக்கு இங்கே பிரசங்கிப்பது நான் இல்லை, இந்த வேளையில் தேவன் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அவரே நல்ல துவக்கமும் புதிய ஆரம்பமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பின்னானவைகள் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு ஒரு புதிய நாளை இன்று துவங்குங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். நேற்றைய தினத்தை குறித்த கவலையிலேயே இன்றைய நாளை கழிக்காதீர்கள். ஆமென். நீதியின் விருட்சங்களை கொடுக்கும் மரமாக இருங்கள். இன்று முதல் நீங்கள் வித்தியாசமான ஜபங்களை ஏறெடுக்க முடிவு செய்யுங்கள். வழக்கமானதை விட்டுவிடுங்கள். தேவனே, எனக்கு கொடுங்கள் 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 கொடுங்கள். நீங்க இதை செஞ்சே ஆகணும். இன்று நீங்கள் யாருக்காவது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தேவனிடம் ஜெபியுங்கள். இன்று மதிய உணவு வேளையிலே நீங்கள் ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் சோர்வாக இருக்கும் யாரையாவது ஒருவேளை நீங்கள் பார்க்கலாம், அவர்களிடம் ஒரு பேச்சு கொடுத்து பார்க்கலாம். ஒருவேளை ஒரு சிலரை நீங்கள் பார்க்கும்போது கவனிப்பீர்கள், அவர்களிடம் சென்று நீங்கள் அவர்களை ஊக்குவிக்கலாம், மேலே தூக்கிவிடலாம், அல்லது ஒருவருக்கு நீங்கள் ஒரு புத்தகம் வாங்கி கொடுக்கலாம். யாருக்கு எப்படி உதவலாம் என்று நீங்கள் போய் பார்த்து கொண்டே இருங்கள். எனக்கு எதுக்காக இப்படி சிரிக்கிறீங்க? நான் உண்மைத்தானே சொல்றேன். எங்களோடு ஒருவர் வேலை செய்தார். அவர் இப்போதும் எங்களோடு தான் எங்கள் குழுவில் வேலை பார்க்கிறார். ஆனால் அதற்கு முன்பே அவர் எங்கள் கூட்டங்களுக்கு வருவார். எல்லா கூட்டங்களிலேயும் அவரை பார்க்கலாம். அவர் இங்கு வந்து சும்மா இருக்காமல் எதையாவது வாங்குவார். பிறகு அங்கும் இங்கும் போய் தான் வாங்கியதை மற்றவர்களுக்கு கொடுப்பார். சில சமயம் மக்கள் அவரை பார்த்து பயந்து விடுவார்கள். நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு உங்களுக்காக வருத்தப்படுவதை விட எத்தனையோ காரியங்களை மற்றவர்களுக்காக நீங்கள் செய்யலாம். பல வழிகள் உண்டு, சிறியதாகவும் உண்டு. உங்களால் மற்றவருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். பணம் செலவழித்தும் செய்யலாம், பணம் செலவழிக்காமலும் உதவிகள் செய்யலாம். சொல்வதை கேளுங்கள். நீங்கள் எந்த அளவிற்கு காயப்பட்டிருந்தாலும் சரி, இந்த அரங்கத்தில் உங்களை விட அதிகமாக காயப்பட்டவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்று தேவன் உங்களிடம் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை சொல்கிறேன். ஒருமுறை அவர் என்னிடம் இப்படி சொன்னார், ஜாய்ஸ், நீ என் வேலையை கவனி, நான் உன் வேலையை கவனிக்கிறேன். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லட்டுமா? நீங்கள் தேவனுடைய வேலையை கவனியுங்கள், பிறகு தேவன் உங்கள் காரியங்களை பார்த்துக் கொள்வார். ஆமென். தேவனே, இன்னைக்கு நான் யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுங்க. ஆவியின் கனிகளை தெரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு நான் எப்படி ஊழியம் செய்யணும்னு சொல்லுங்க. என்னோடு பேசுங்க இயேசுவே. உங்க கத்திரியை எடுத்து உங்க சித்தத்தின்படி என்னை மாத்துங்க. என் வழியிலேயே நான் போகக்கூடாது. கடைசியாக எபிரேயர் 12 வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. தேவன் நம்மை சிட்சிக்கும் போது நாம் அதை விரும்ப வேண்டும். அப்படி செய்வதற்கு சற்று காலமாகும். ஆனால் ஒன்றை இப்போதே சொல்கிறேன். தேவனுடைய நியாயத்தை நான் என் வாழ்க்கையில் பார்த்தபோது, அதாவது நான் செய்த சில காரியங்களை அவர் விரும்பவில்லை என்பதை அவர் எனக்கு காட்டினார். அதனால் நான் இப்போது நன்றி பாராட்டுகிறேன். ஏனென்றால் எனது இக்கட்டில் அவர் என்னை கைவிடாமல் என் மீது அன்பு கூர்ந்தார். எனவே தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை சுட்டிக்காட்டினால் அதற்காக முறுமுறுக்காதீர்கள். நன்றி சொல்லுங்கள். நன்றி ஆண்டவரே, எனது காரியங்களை அமைதியாக கவனிக்க உதவினீரே. நன்றி, என் பிரச்சனைகளை மேற்கொள்ள நான் உண்மையை சார்ந்திருக்கிறேன். நாம் ஏதோ ஒரு கடினமான பாதைக்கு நடுவே சென்று கொண்டிருக்கிறோம் என்றால் அப்போது தேவனை நம்புவது என்பது சுலபமானதல்ல. அப்போது கனி கொடுக்கவும் முடியாது. சில நேரங்களில் நாம் இழந்ததை திரும்ப பெற மறைவாக அமர்ந்து கொண்டு நம்மை நினைத்தே நாம் வருத்தப்படுவோம். ஆனால் மறந்து விடாதீர்கள், சவால்களை மேற்கொள்வது என்பது நம்முடைய சொந்த பலத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியின் மேல் முழுமையாக சார்ந்திருந்தால்தான் முடியும். அந்த ஒரு காரியம்தான் வித்தியாசத்தை உண்டாக்கும். அதே நேரம் நாம் கடினமான சூழ்நிலைகளிலும் கூட தொடர்ந்து நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது மிகவும் முக்கியம். சங்கீதம் 37 வேதம் சொல்கிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய். அதாவது கர்த்தரை நம்பி நன்மை செய். இது எனக்கு பிடித்த வசனம், மிகவும் முக்கியம்.
இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது.